ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கி. அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை தொடர்ச்சி. வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்படி சிவாகமங்களுடைய ஞானபாதங்களிலே இந்த சித்தாந்த கருத்துக்களாகிய பத்தி, பசு, பாசம் என்ற மூன்று இந்த முப்பொருள் கருத்துக்களும் அதற்கான ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய ஏகனாகி இறைவனை நிற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகம ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய வழிகளை கூறக்கூடியது இந்த ஞானபாதமானது. அதில் ஒவ்வொரு சைவர்களும் சமயிகளும் இந்த சரியை கிரியை என்ற இந்த இரண்டு பாதங்களிலே கூறப்பட்ட வழி முறையான தகுந்த குருவை அடைந்து தீட்சையானது பெற்று மிக குறைந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லது நமது கால சூழல் நிலைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் அனுஷ்டானம் சிவபூஜை செய்வது மிக மிக அவசியம். இவை இரண்டும் அவசியம் கை கொள்ள வேண்டியது. எத்தகைய சூழலிலும் எத்தகைய நிலையிலேயும் சாக்கிய நாயனார் புராணத்திலே கூறுவார், எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சங்கரன்தால் மறவாவை வேண்டும் என்று கூறுவார். நமது இன்றைய நிதர்சன காலத்திலே நமக்கு பல வாழ்வாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல சங்கடங்கள் இருக்கலாம், பல பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல மனவேதனைகள் இருக்கலாம். ஆனால் எத்தகைய நெருக்கடிகள், எத்தனைய சூழல்கள், எத்தனைய களமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் முறையான குருவை அடைந்து ஞானாசிரியரை அடைந்து சிவதீட்சையானது பெற்று, ஏனால் தீட்சை பெறாமல் எதுவும் பலன் அளிக்காது. ஏனென்றால் கண்ணபிரான் ஒரு முறை துங்கபத்ரா நதிக்கரையிலே பூஜையானது செய்கின்றார். அவ்வாறு அந்த பூஜையானது செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வனத்திலே உபமன்யு முனிவரானவர் தனக்கு புஷ்பங்களை சேகரிப்பதற்காக சிஷியர்கள் அனுப்புகிறார்கள். அப்பொழுது வனங்களிலே புஷ்பமானது இல்லை. அவ்வாறு புஷ்பம் இல்லாத பொழுது உடனே உபமன்யு முனிவர் என்ன சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து அந்த நதிக்கரையிலே வந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார், அந்த புஷ்பங்களை எல்லாம் நதியிலே வந்து கொண்டிருக்கின்றன, நீங்கள் போய் அந்த புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று உபமன்யு முனிவர் ஆரோர் கூறுகிறார். உடனே சிஷியர்கள் நேராக சென்று அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து கொடுக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியம், நாம் பூஜை செய்ததே இந்த பூஜையெல்லாம் நிர்மாலிய புஷ்பமாச்சு, இந்த நிர்மாலிய புஷ்பங்களை இந்த சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்களே என்று அந்த சிஷியர்களை கேட்கும் பொழுது அவர் சிஷியர்கள் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுடைய குருநாதர் உபமன்யு முனிவர் சுவாமி அவர்கள் கூறினார், குருவனுடைய வார்த்தை நாங்கள் சிறமேற்கொண்டோம், உங்களுக்கு தேவையப்பட்ட சந்தேகங்களை நேரடியாக எங்களுடைய குருநாதரிடம் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக உபமன்யுடைய அந்த பர்ணசாலை, அந்த துறவரத்தினுடைய அந்த இல்லத்திற்கு செல்கிறார், அந்த குடிலுக்கு செல்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார், சுவாமி இதுபோல் நான் பூஜை செய்த புஷ்பத்தை உங்கள் சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார்கள், இது நிர்மாலியம் ஆயிற்றே, இதை நாங்கள் பூஜை செய்யலாமா என்று கேட்கும் பொழுது, முறையான குருவனுடைய அனுகிரகம் தீட்சையின்றி செய்யப்படும் எதுவும் நேரடியான பதிபுண்ணியத்தை தராது. புண்ணியம் இரண்டு, ஒன்று பசுபுண்ணியம், இரண்டாவது பதிபுண்ணியம் என்று பெயர். குருவனுடைய அனுகிரகத்தோடு ஆகம வழிப்படி சிவதீட்சையானது பெற்று செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்கள் நேரடியாக பதிப்புண்ணியத்தை தரவல்லது. மற்ற அனைத்தும் பசு புண்ணியமாக மாறி சொர்க்கலோகத்தை அடையக்கூடியது. அந்த வகையிலே உபமன்யு முனிவர் சொல்கின்றார், இந்த சிவதீட்சை பெற்று செய்யும் பொழுது தான் உமது அந்த பூஜை புஷ்பத்துக்கு நிர்மாலியம் என்ற அந்த தன்மையானது உண்டு, நிர்மாலியம் என்ற அந்த பயனானது உண்டு, அதுவரை அதற்கு நிர்மாலியம் என்ற பயன் இல்லை என்று கூறுகிறார். அந்த நேரத்திலே கிருஷ்ணன் உபமன்யு முனிவரிடம் உடனடியாக சிவதீட்சையானது பெற்று சிவபூஜை செய்ய ஆரம்பிக்கின்றார். எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்களாக இருந்தாலும் பூஜைகளாக இருந்தாலும் அதனை ஒரு குரு வழியாக முறையான விதி அறிந்து செய்யும் பொழுது தான் அது முழுமையான பலனை பெறும். அவ்வாறு இல்லாத அனைத்தும் பொந்தல் உள்ள, அதாவது ஓட்டை உள்ள சாக்கிலே நீரை பிடிப்பது போன்று பயனற்றதாக போய்விடும் என்பதை மனதில் உள்வாங்கி ஒரு முறையான ஆச்சாரியரை அடைந்து தீட்சையானது பெற வேண்டும். ஏனால் தீட்சை என்பதற்கு ஆகமம் என்ன சொல்வது, கிரதே சத்தோபாவா சீரேத மயத்ரயம் என்று கூறுகிறது. அதாவது மும்மலங்களையும் போக்கி ஆனந்தத்தை தரவல்லது எதுவோ அதுவே தீட்சை என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. ஆக இப்படியான ஒரு மனித பக்குவ நிலையை இந்த உலகத்திலே எண்ணற்ற ஆன்மாக்கள் இருந்தாலும் இந்த முறையான ஒரு நிலைக்கு வருவதற்கு பூர்வ ஜென்மம் புண்ணியம் உள்ள ஆன்மாக்களுக்கு மட்டுமே அது கைவரப்பெறும், அது கிடைக்கப்பெறும். ஆகவே தான் முன்னை தவம் உடையார்க்கு அன்று மற்றோருக்கு சிவபூஜை செய்ய வாய்க்காது. ஆகவே நீங்கள் சிவபூஜை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே சுவாமி உங்கள் மீது பெருங்கரடை புழிய ஆரம்பித்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். உங்களை கடைக்கண் பார்வை கொண்டு பார்க்க ஆரம்பித்து விட்டார். முன்னை சுவாமி உங்கள் மேல் தன்னுடைய நேத்திரம் தன்னுடைய நேத்திரங்களை பதிய செய்ய ஆரம்பித்து விட்டார். முன்னை தவமானது உங்களுக்கு பழித்து விட்டது என்று பெயர். ஆக நீங்கள் இந்த அனுஷ்டானங்களை சிவபூஜையை செய்தாலே இந்த இல்லற இந்த லோகத்திலே நீங்கள் எதிர்கொள்ளப்படும் அனைத்து சங்கடங்களுமே கண்டிப்பாக நீங்கும், அது உறுதி ஆணை. நீங்கள் இதை அனுபவி சிவபூஜை செய்வதற்கே இதை அனுபவித்தால் தான் உணர முடியுமோ தவிர இதை இதுபோல் உரையானாலேயோ அதே போல புஸ்தகங்களை படித்தோ இதை உணர முடியாது. உணர்ந்தோரே உணரவல்லர். ஆகவே இது எதற்காக இந்த விஷயங்களை கூறுகின்றேன் என்றால், குறைந்தபட்சம் அனுஷ்டானம் சிவபூஜை என்பது ஒவ்வொருவரும் சிவாகமப்படைப்படி தீட்சை பெற்று தங்களுடைய கால சூழல் எல்லைக்கு நிகழ்ந்தவாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை கூறுகின்றேன். ஏனென்றால் காரணாகவமானது மிக தெளிவாக கூறுகின்றது. புரியந்தே சர்வ கர்மாணி ஜாயதே ஞானமாத்மானி பூர்ணா ஜாயதே யஸ்மாத் பூஜா சப்த இகோச்சதே என்று கூறுகிறது. மூன்று விதமான கர்மங்களானது இருக்கின்றதாம். ஒன்று சஞ்சிதம், பிராப்தம், ஆகாந்தியம் என்று மூன்று விதமான கர்மங்கள் உண்டு. அதாவது தொல்வினை, வருவினை, பணவினை என்று கூறுவார்கள். நாம் ஏற்கனவே செய்த பாவங்கள், இனி வருகாலத்தில் செய்யக்கூடிய வினைகள் பாவங்கள், ஒரு தொகுதியாக ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி மாதிரி இருக்கக்கூடிய வினைகள், இப்படியாக மூன்று வினைகளும் இருக்கின்றதா. இந்த மூன்று வினைகளும் ஒருங்கே பொசுங்குவது நீங்குவது கூட கிடையாது. பொசுங்குவது நீங்கினால் கூட அந்த வினையானது மீண்டும் ஒட்டிக்கொள்ளும், ஆனால் பொசுங்கிவிட்டால் மீண்டும் அந்த வினையானது வராது. இப்படி மூன்று வினைகளும் பொசுங்குவது. அதனாலதான் புரியந்தே சர்வ கர்மானே, சர்வ கர்மா மூன்று விதமான கர்மாக்கள், ஜாயதே ஞானமாத்மானி என்று இந்த சிவபூஜை செய்தால் இந்த மூன்று விதமான கர்மாக்களும் அந்த க்ஷணமே படிப்படி படிப்படியாக பொசுங்கும் தன்மை ஏற்படும் என்று இந்த சிவாகமங்கள். நீங்கள் சிவபூஜை செய்ய செய்ய பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு அந்த தன்மையை நீங்கள் உணர முடியும். ஆகவே சைவ ஆகமங்களாக இருந்தாலும் நால்வருடைய திருமுறைகள், புராணங்கள், சைவ இலக்கியங்கள் அனைத்தும் வலியுறுத்தக்கூடிய முதல் பாங்கு அந்த அனுஷ்டானங்களும் சிவபூஜைகளும் தான். இந்த சிவபூஜைக்கு ஒரு அங்கம் தான் அனுஷ்டானம். அனுஷ்டானம் என்றால் கடைபிடித்தல் அல்லது ஒழுகுதல் என்று நாம் கொள்ளலாம். ஏனென்றால் இப்பொழுது அனுஷ்டானம் என்பதற்கு சந்தியாவந்தனம் என்று கூட லௌகீகத்திலே ஒரு பெயர் உண்டு. ஆனால் அதனுடைய தன்மையான பெயர் என்று என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் கடைபிடித்தல், ஒழுகுதல். எதை கடைபிடித்தல், எதை ஒழுகுதல் என்றால் சைவ அனுஷ்டானம், சைவ நெறியை கடைபிடித்தல், சைவ நெறியை ஒழுகுதல். சைவம் என்றாலும் ஒரே சொல்தான், ஆகமம் என்றாலும் ஒரே சொல்தான். ஆகமத்தை கடைபிடிப்பவர்கள் செய்வர்கள், அதுதான் விஷயம். ஆகமத்தை கை கொள்பவர்கள் அல்லது ஆகமத்தை கடைபிடிப்பவர்கள் செய்வர்கள். அப்ப ஆகம நெறியை கடைபிடிப்பவர்கள், ஆகம நெறியை ஒழுங்குபவர்கள், அதற்கு பேர் அனுஷ்டானம். அப்ப சைவ அனுஷ்டானம் என்று பெயர். இந்த சைவ அனுஷ்டானம் என்பதுதான் சிவபூஜைக்கு முதல் அங்கமாக விளங்கக்கூடியது. அடுத்த நான்கு நாட்களிலே நாம் சிவபூஜைகளை பற்றியன அந்த தத்துவங்களை, அந்த பூஜையினுடைய தத்துவங்களை, அந்த தத்துவார்த்தமாக இருக்கக்கூடிய உள் விஷயங்களை பற்றி நாம் அடுத்து சிந்திப்போம். இன்று அனுஷ்டானம் என்பதனுடைய அந்த தத்துவங்களை ஓரளவிற்கு நாம் சிந்திப்போம். இப்ப அனுஷ்டானம் என்றால் ஒழுகுதல், கடைபிடித்தல் என்று பெயர். நான் ஒரு ஆன்மா இவர் இந்த சமயத்தை சார்ந்தவர் என்பதற்கான ஒரு வழிமுறையாக முதலில் செய்ய வேண்டியது அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் என்பது போகும்போதே எல்லோரும் அனுஷ்டானங்களிலே மிக விரிவான அனுஷ்டானங்கள் உள்ளன. அந்த விரிவான அனுஷ்டானங்கள் இருந்தால் கூட நம்மளுடைய சம்பிரதாயங்கள் என்ன சொல்கின்றது என்றால் கால தேச வர்த்தமானம் என்று ஒரு பகுதியை கூறுகின்றது. முறையாக செய்ய வேண்டும், நம்முடைய நிலைக்கு அடங்காதவாறு நம்மளுடைய கால சூழல் இருக்கும் பொழுது முடிந்தவளை பரமேஸ்வரனை நோக்கி 10 அர்க்கியமாவது கொடுக்க வேண்டும் என்று அனுஷ்டானத்தை கூறுகிறது. நம்மளால் ஒரு 10 அர்க்கியம் கொடுத்து பரமேஸ்வரனுடைய அந்த பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய 5 எழுத்தை, ஒரு 21 நாமாவளி நம்மளால் ஒரு 2 நிமிடங்களில் சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காதா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் அனுஷ்டானத்தில். அப்படியே இந்த அனுஷ்டானம் என்பது சைவ அனுஷ்டானம் என்று பெயர். இந்த அனுஷ்டானத்திலே பலவிதமான நியதங்கள் எல்லாம் கூறுகின்றன. ஆசனங்கள் முதற்கொண்டு கூறுகிறது. காலையில் எழுந்து பல் துளக்குவதில் ஆரம்பித்து, ஏனால் இந்த அனுஷ்டானம் என்பது போது காணாமல் கோணாமல் கண்டுகொடு என்பதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். அதாவது அனுஷ்டானம் என்பது 3 விதங்கள். அந்த 3 விதமான அனுஷ்டானங்களிலே சமய தீட்சை பெற்றவர் சமயி என்று பெயர். ஆகமங்களின் வழி சமய தீட்சை பெற்றவர் சமயி என்று பெயர். விசேஷ தீட்சை பெற்றவர் புத்திரன் என்று பெயர். நிர்வாண தீட்சை பெற்றவர் சாதகன் என்று பெயர். ஆச்சாரிய தீட்சை பெற்றவர் ஆச்சாரியன் என்று பெயர். அதிலே சமயி என்று சொல்லக்கூடியவர் முதல் நிலை சமய தீட்சை. இந்த சமய தீட்சை என்பதற்கு சமய பிரவேசம் என்று பெயர். அப்பொழுதுதான் நீங்கள் சைவ சமயத்திலே அடியெடுத்து வைக்கின்றீர்கள். நாம் சைவ குடும்பத்திலே பிறந்திருந்தால் கூட உரிய வயது, உரிய வயது என்பது 7 வயது என்று கூறுகிறார்கள், அது உத்தமம். 9 என்பது மத்தியமம், 11 என்பது அதமம் என்று பெயர். ஆக உரிய வயது என்பது ஒரு 7 வயது. அந்த 7 வயதிலே ஆண் பெண் என்று இருக்கக்கூடிய அனைவரும் சமய தீட்சை பெற வேண்டும். தீட்சை என்றால் பயப்படுவதாக இன்று இருக்கின்றது சில பேர். ஒன்றுமே சமய தீட்சைக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் கிடையாது. சமய தீட்சை செய்தவர்கள் ஊன் உணைவை நீக்கி ஒழுக்கமாக இருந்து பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்தால் போதும் சமய பிரவேசம், அவ்வளவுதான். ரொம்ப எளிமை. இதை நம்மளால் கடைபிடிக்க முடியாதா? வேற நீங்கள் உங்களுடைய உலக வாழ்க்கையில் இயல்பாக இருக்கலாம். உலகம் சார்ந்த இயல்பான வாழ்வு, உலகம் சார்ந்த இயல்பான நிலை, எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். அப்ப ஆகமம் பதிப்படி அந்த 7 வயதிலே சமய என்கின்ற அந்த சமய தீட்சையை பெற்று காணாமல் கோணாமல் கண்டுகுடு என்று கூறவாறு சூரியன் உதிப்பதற்கு முன்பே காலையையும், சூரியன் நடு உச்சியில் இருக்கும் பொழுது மதியமும், சூரியன் மறைவதற்கு முன்பே அந்தியிலும் கொடுக்கக்கூடியது இந்த சமய தீட்சை. இந்த சந்தியாவந்தம் சைவ அனுஷ்டானம் என்பது. இதிலே சமயி என்பவர் காலை ஒருவேளை மட்டும் சைவ அனுஷ்டானம் செய்தால் போரும் என்று நமது சைவாகமங்கள் கூறுகின்றன. அதைதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட தேவாரங்களிலே கூறுவார். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்பார். 5 பதங்கள், பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்துக்களை அந்தியும் நண்பகலும். இந்த சந்தி என்றால் 2 பொழுதுகள் சேர்வதற்கு பெயர் சந்தி என்று பெயர். அதாவது பின்னிரவு தொடங்கி பகல் இணையக்கூடிய அந்த பின்னிரவு முடிந்து பகல் தொடங்கக்கூடிய அந்த காலம் சந்தி. பகல் தொடங்கி சாயரட்சை அந்த தொடங்க காலையும் சந்தி. சந்தி என்றால் சேருவது, சேரும் காலம் என்று பெயர். அப்படி அந்தியும் நண்பகலும்ங்கிறார். அந்தி அப்படின்னும் பொழுது அங்க காலை இருக்கக்கூடிய அந்த பிராத காலமான அந்த பிரம்ம முகூர்த்த காலமும் அந்தித்தான், சாயரட்சை என்பதும் அந்தித்தான். ஆகவே அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்கின்றார். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த 3 வேளையும் சைவ அனுஷ்டானம் பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்ய வேண்டும், அனுஷ்டானமானது செய்ய வேண்டும் என்று பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளானவர் கூறுகின்றார். அந்த வகையிலே இந்த சமயி என்கின்றவர் சமய தீட்சையானது பெற்று சமய பிரவேசமானது பெற்று எல்லோரும் அவசியம் சமய தீட்சை பெற வேண்டும். அதிலே வந்து விளக்கே கிடையாது. சமய தீட்சை என்பது அனைவரும் அவசியம் பெற வேண்டிய ஒரு தீட்சை சமய தீட்சை. இந்த சமய தீட்சையானது அவசியம் அனைவரும் பெற வேண்டிய ஒரு தீட்சை. அப்படி பெற்று காலை ஒருவேளை சைவ அனுஷ்டானம் சைவ சந்தி என்கின்ற அந்த சந்தியாவந்தனம் செய்வது அவசியம் என்று நமது சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. இந்த சிவ பூஜைக்கு சந்தியாவந்தனம் இந்த அனுஷ்டானம் என்பது ஒரு அங்கம். ஆகவே இது அனுஷ்டானத்தையும் சிவபூஜையும் நாம் இரண்டாக பிரித்து பார்க்கக்கூடாது. அனுஷ்டானம் இன்றி செய்யக்கூடிய சிவபூஜை முழுமையான பலனை தராது. அனுஷ்டானத்தோடு செய்யக்கூடிய பூஜை முழுமையான பலனை தரும் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுஷ்டானத்திலே விதிகளிலே பொதுவாக காலை எழுந்திருக்கக்கூடிய அமைப்பு, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்யக்கூடிய அமைப்பு, பல் தளக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. அதிலே சைவ ஆகமங்கள் 5 விதமான ஸ்நானங்களை நமக்கு குறிக்கின்றது. ஒன்று வாருண ஸ்நானம் என்று பெயர். இரண்டு, ஆக்னேய ஸ்நானம் என்று பெயர். மூன்று, திவ்ய ஸ்நானம் என்று பெயர். நாலு, வாயுப்ய ஸ்நானம் என்று பெயர். ஐந்து, மானச ஸ்நானம் என்று பெயர். இதிலே வாருண ஸ்நானம் என்பது நாம் எப்பொழுதும் குளிப்பது. பொதுவாக நதியிலே குளிக்கும் பொழுது, ஓடும் நதியிலே நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது, நீராடும் பொழுது, நதியினுடைய எதிர்பக்கமாக நின்று நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும். அதை மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல ஸ்நானம் செய்யும் பொழுதும் சரி, பூஜை செய்யும் பொழுதும் சரி, அனுஷ்டானம் செய்யும் பொழுதும் சரி, சிவாலய தரிசனம் செய்யும் பொழுதும் சரி, திருமுனை பாராயணம் செய்யும் பொழுதும் சரி, ஒற்றை வஸ்திரம், ஒற்றை துணியோடு இவை எதையும் நாம் செய்யக்கூடாது. ஒற்றை துணியோடு இருந்து இவற்றை நாம் செய்யக்கூடாது. இரண்டு வஸ்திரங்களோடு தான் இதை செய்ய வேண்டும். அதே போல நதியிலே செய்யும் பொழுது இத்தகைய ஸ்நானத்தையும், குளம், கிணறு போன்ற அந்த இடங்களிலே ஸ்நானம் செய்யும் பொழுது கிழக்கு திசை நோக்கி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றும் உள்ளது. இப்படி இந்த ஸ்நான வகைகளையும் நமது அனுஷ்டானங்களிலே கூறப்பட்டுள்ளது. அதே போல பஸ்மஸ்நானம் என்று ஒன்று ஒரு ஸ்நானம் உண்டு. இந்த பஸ்மஸ்நானம் என்பது இப்போ விபூதியை அபிமந்திரித்து, அபிமந்திரம் என்றால் அந்த விபூதிக்கு மந்திர சக்தியை, சாநித்தியத்தை உருவாக்கி அந்த அபிமந்திரம் செய்த வகையாக நமக்கு ஒரு இயற்கை உடல் சங்கடங்கள், உடல் உபாதைகள் அல்லது உடல் சங்கடங்கள் எழுதும் பொழுது இந்த பஸ்மஸ்நானத்தினாலேயே நம்மை சுத்திகரித்து கொண்டு எம்பெருமானுடைய சிவபூஜையை, சிவகைகரியங்களை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு பஸ்மஸ்நானம் என்று பெயர். அது நம்முடைய உடலானது ஒத்துழைக்காத நிலையிலே நாம் செய்ய வேண்டியது இந்த பஸ்மஸ்நானம் என்று பெயர். இப்படி இந்த சைவ அனுஷ்டானங்களிலே இந்த ஆயத்த பிரயோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய, இன்று நம் வந்து பல மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், அதாவது நிர்வாகியல் படிப்புகளில் நாம் இதையெல்லாம் பிரம்மாண்டம் ஆச்சரியப்படுகின்றோம், இவர்கள் இதையெல்லாம் கூறியுள்ளார்கள் என்று. ஆனால் நம்முடைய ஆகமங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அனுஷ்டானங்கள், சிவபூஜை செய்வதற்கு முன்பு ஒருவர் தன்னை எவ்வாறு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த முன்நிலைகள், அந்த பூர்வாங்கம் என்று கூறுவது, அந்த முன்னிலைகளை மிக அழகாக எடுத்து கூறும். ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்படியாக எடுத்து கூறக்கூடியது, ஒரு மனிதனை அப்படி கைப்பிடித்து அழைத்து செல்வது போல் அழைத்து செல்லக்கூடியது இந்த ஆகமங்கள். அப்படியே ஒரு குருநாதர் இருந்து நம்மை கையை பிடித்து எவ்வாறு அழைத்து சென்றால், ஒரு கண் இரண்டும் தெரியாதவரை ஒருவர் எவ்வாறு அழைத்து சென்றால் அந்த உரிய பகுதியை அடைவோமோ, அதே போல ஆகமங்கள் தூங்கி எழுந்திருப்பதில் முதற்கொண்டு ஒவ்வொரு பகுதியாக அருமையாக இந்த அனுஷ்டானங்களுக்கு உண்டான அந்த முன் பூர்வாங்க விஷயங்களை அருமையாக விளக்கி கொண்டு வருகிறது. அதிலே இந்த ஸ்நானங்கள், இப்படி எத்தகைய ஸ்நானங்கள் எல்லாம் இருக்கின்றன, வஸ்திரங்கள் இவ்வாறு தான் வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்த வேண்டும், இதிலே ஒத்தை வஸ்திரம் உடுத்துவது என்பதற்கெல்லாம் சில சங்கடமான பலன்களை கூறுள்ளது, அதையெல்லாம் நாம் கூறுவதற்கு இல்லை. ஆனால் எப்பொழுதும் நதிகளில் நீராடும் பொழுதும், பூஜை சிவபூஜை செய்யும் பொழுதும், அனுஷ்டானம் செய்யும் பொழுதும், ஆலய தரிசனத்தின் பொழுதும், திருமுறை பாராயணம் செய்யும் பொழுதும், தான தர்மங்கள் செய்யும் பொழுதும் ஒற்றை வஸ்திரத்தோடு நாம் செய்யக்கூடாது. இரட்டை வஸ்திரம், ஒரு அங்கவஸ்திரமும் ஒரு வேஷ்டியும் அணிந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல விபூதியிலே, விபூதி என்பதே அது ஒரு தடி, பஸ்மம், பஸ்மஸ்நானம் பவித்ரம் என்று ஸ்ரீகரம் ச பவித்ரம் ச ரோகதோஷ நிவாரணம் லோகவசியகரம் புண்ணியம் பஸ்மம் திரைலோக்கிய சாதனம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. பஸ்மத்துக்கு ஐஸ்வர்யம் என்று பெயர். அதற்கே ஐந்து விதமான பெயர்களை ஆகமங்கள் கூறுகிறது. பஸ்மம், பசிதம், க்ஷாரம், ரக்ஷை என்று ஐந்து விதமான பெயர்கள் விபூதிக்கானது உண்டு. பூதி என்றால் மேலான ஐஸ்வர்யத்துக்கு, விபூதி என்றால் ஐஸ்வர்யம், மேலான ஐஸ்வர்யம் என்பதால் தான் அதற்கு விபூதி என்றே பெயர். நம்மளுடைய வினைகளெல்லாம் நீருபடுத்துவதால், அதாவது நமது வினைகளை எல்லாம் கரைப்பதால் அதற்கு திருநீரு என்றும் பெயர். இப்படி ஆகமங்கள் ஐந்து விதமான பெயர்களை அந்த பஸ்மத்திற்கு, ஆகமங்களுக்கு கூறுகின்ற, விபூதிக்கு கூறுகின்றது. திருநீர் என்றால் நமது வினைகளெல்லாம் நீருபடுத்துவதால் அதற்கு திருநீர் என்றும் பெயர். அப்படி அந்த வினைகளையெல்லாம் போக்கக்கூடிய அந்த பஸ்மத்திற்கு தயாரிக்கும் முறைகளை, கற்பம், அனுகற்பம், உபகற்பம் என்ற அந்த கற்பங்களை எல்லாம் கூறி எவ்வாறு அந்த பஸ்மத்தை விட வேண்டும் என்று கூறி அந்த மகத்துவங்களையும் கூறி அனுஷ்டானத்திற்கான ஆரம்பங்களை எல்லாம் கூறுகின்றன. என்னை பொறுத்தவரை இந்த அனுஷ்டானங்களிலே ஐந்து விஷயங்களை தத்துவார்த்தமாக நான் கூற முனைகின்றேன். அனுஷ்டானங்களிலே பூமி சுத்தி அமரக்கூடிய இடம், வடக்கு முகமாக அல்லது கிழக்கு முகமாக அமர்ந்து அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். இந்த அனுஷ்டானங்களை செய்வதற்கு முன்பு சகலே கர்மம் என்று ஒரு அமைப்பு உண்டு. சகலம் என்றால் உருவம் என்று பெயர். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சகலம் நிஷ்கலம், சகல நிஷ்கலம் என்று அருவம் உருவம் அருவுருவம் என்று இதனை கூறுவார்கள். சகல நிஷ்கலம் என்று எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் செய்தல், சகலே கரணம் என்றால் உருவம் செய்தல் அப்படின்னு வரும். அப்ப என்ன உருவம் செய்தோம் என்றால் சிவ உருவம் செய்தல், சிவரூபமாக நம்மை பாவித்தல் என்று பெயர். சோகம் பாவேன பூஜகேது என்று ராகவமானது கூறும். நீ எந்த இறைவனை உபாசிக்கின்றாயோ, எந்த இறைவனை பூஜிக்கின்றாயோ, எந்த இறைவனை ஜபம் செய்கின்றாயோ, அவராகவே நீ உன்னை மாற்றிக்கொள் என்று கூறும். அப்ப சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் செய்தல், உருவம் செய்தல். எப்படி ஒரு சிற்பியானவர் ஒரு குயவரானவர் உருவம் செய்கின்றார், அவ்வாறு நாம் நமது அகத்திலே நமது உடம்பிலே இறைவனை உருவகித்து கொள்ள வேண்டும் என முடிந்தளவிற்கு எளிய தமிழில் கூற முயற்சி செய்கின்றேன். என அனைவருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக அதனால் அப்ப நம்மளுடைய உடம்பிலே இறைவனை நியாசம் உருவாக்கி கொள்ளுதல், அதற்கு சகலீகரணம் என்று பெயர். இந்த சகலீகரணங்களிலே மூன்று விஷயங்கள் ஒன்று. ஒன்று கரசுத்தி என்று பெயர். கரசுத்தி என்றால் நம்மளுடைய கரங்களை சுத்தம் செய்துதல். வலது கரம் இடது கரம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கரங்களையும் சுத்தம் செய்து கரன்யாசம் அங்கன்யாசம் என்கின்ற இந்த இரண்டு நியாசங்களையும், நியாசம் என்றால் பதிதல் என்று பெயர். முத்திரை குத்துதல் என்று முத்திரை குத்துதல் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இடத்தில் பதிதல். அப்ப நியாசங்கள் என்றால் பதிதல் என்று பெயர். அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அனுஷ்டானம் செய்வதற்கு முன்பு, சிவ பூஜையானது செய்வதற்கு முன்பு நாம் சிவமாக நம்மை பாவித்துக் கொள்ள வேண்டும். பாவித்துக் கொள்வதற்கான மந்திரபூர்வமான கிரியைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். சிவபெருமானை தொடுவதற்கு முன்பு நம்முடைய கரத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய கரத்தை சுத்தம் வேண்டும். அதற்காக முதலில் கரசுத்தி என்பது, இந்த சகலீகரணம் என்பது இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் சகலீகரணம். எது மூன்றும் சேர்ந்தது என்றால் கரசுத்தி, கரன்யாசம், அக்கன்யாசம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களும் சேர்ந்தது. கரன்யாசம் என்றால் கரங்களிலே, இந்த கரங்களிலே பத்து விரல்கள் இருக்கின்றன. வலது கையில் ஐந்து விரல், இடது கையில் ஐந்து விரல் இருக்கின்றன. இந்த ஐந்து கரங்களிலேயும் மந்திரங்களை பதிய வைத்தல் என்று பெயர். மந்திரங்களை பதிய வைப்பது இந்த கரங்கள். அடுத்தது அங்கன்யாசம் என்றால் இந்த அங்கத்திலே மந்திரங்களை பதிய வைத்தல். ஈசானம் தற்புருஷம் அகோரம் ஹிருதயம் சரசு சிகைன்னு இருக்கக்கூடிய இந்த அங்கங்களிலே மந்திரங்களை பதிய வைத்தல். இப்படி பதிய வைக்கும் பொழுது நாம் அந்த அனுஷ்டானங்களை, அந்த சிவ பூஜையை செய்வதற்கான ஒரு தகுதி வாய்ந்த மந்திர ரூபமான ஒரு ரூபமாக, உருவமாக, உடம்பாக நாம் மாறிக்கொள்கிறோம் அல்லது பாவித்துக் கொள்கிறோம். மந்திரங்களுக்கு என மனநம் திராயத்தே இதி மந்திரகா, இது வந்து வாக்கியம், அகம வாக்கியம். மந்திரம் என்றால் என்ன என்று கேட்டால் ஜபிப்பவரை காப்பது மந்திரம் என்று பெயர். மனநம் திராயதே இதி மந்திரகா என்று பெயர். நமது தொல்காப்பியம் கூட நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் மந்திரம் என்பர் என்று கூறுவார். அருளாளர்கள் அல்லது நிறைமொழி மாந்தர்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள், முனிவர்கள், அருளாளர்கள், யோகிகள் இவர்களெல்லாம் தன் நிலையிலிருந்து மீண்டு சிவஞான நிலையில் கூறிய அந்த திருவார்த்தைகளே மந்திரம் என்று அந்த தொல்காப்பியம் கூட கூறும். நம்முடைய ஆகமம் மனநம் திராயதே இதி மந்திரகா என்று கூறுகிறது. அப்பொழுது மந்திரங்களுக்கு உயிர் உண்டு, மந்திரங்களுக்கு சக்தி உண்டு, மந்திரங்களுக்கு ஆகர்ஷணமானது உண்டு. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான மந்திரங்களை நம் உடம்பிலே ஸ்தாபித்துக் கொள்கிறோம், அதாவது பதிய வைத்துக் கொள்கிறோம். ஆகவே தான் அதற்கு வந்து நியாசம் என்று பெயர். அங்கன் நியாசம், அங்கம் என்றால் உடம்பு, நியாசம் என்றால் பதிய வைத்தல், கரன் நியாசம், கரம் என்றால் கை, நியாசம் என்றால் பதிய வைத்தல். கரங்களிலே மந்திரங்களை பதிய வைக்கின்றோம், அங்கங்களிலே மந்திரங்களை பதிய வைக்கின்றோம். இப்பொழுது மந்திரங்களை நாம் அந்த உள்ள பூர்வமாக பதிய வைக்கின்றோம். ஏனால் சைவாகமங்கள் மூன்று விஷயங்களை முக்கியமாக கூறும். சிவாகமங்கள் ஒன்று ஆகமங்களில் வலியுறுத்தக்கூடிய முதல் வார்த்தையே மந்திரம், கிரியை, பாவனை என்று அந்த மூன்று விஷயங்களை கூறும். ஒரு நீங்கள் அனுஷ்டானம் செய்தாலும் சரி, சிவபூஜையானது செய்தாலும் சரி, மந்திரம், கிரியை, பாவனை இந்த மூன்றும் ஒரு சேரும் பொழுது தான் அந்த பூஜையானது முற்று பெறும் அல்லது முழுமையை தரும். இப்போ மந்திரம் என்றால் ஒரு மந்திரங்களை நீங்கள் கூறுகிறீர்கள், ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் கூறுகிறீர்கள், மந்திரம் சொல்லிட்டீங்களா. அடுத்தது கிரியை, கிரியை என்றால் செயல்படுதல். அப்போ அந்த கிரியையின் பொழுது ஒரு மந்திரத்தை கூறி ஒரு புஷ்பத்தை எடுத்து நாம் எடுக்கின்றோம், அது கிரியை. அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமியிடம் பாதத்தில் சேர்ப்பிக்கின்றோம், அது கிரியை. பாவனை என்றால் இந்த புஷ்பமானது பரமேஸ்வருடைய திருவடியிலேயே சேர்ந்தது என்பது பாவிப்பது, பாவித்துக் கொள்வது, அதற்கு பாவனை என்ற பெயர். மந்திரம் அதுவே மனம், வாக்கு, செயல் என்று கூறுவார்கள். மனம், வாக்கு, செயல், இதுதான் மந்திரம், கிரியை, பாவனை என்று பெயர். அதுபோல இந்த அனுஷ்டானத்திற்கு முன்பு நாம் செய்ய வேண்டியது கரசு சகலீகரணம். சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் பதித்தல். இது கரசுத்தி, கரன்யாசம், அங்கன்யாசம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான நியாசங்களிலேயும் கூடியது. ஏனால் இதற்கு உண்டான மந்திரங்கள், அந்த மந்திரங்களுக்கு உண்டான அந்த விதிமுறைகளை குரு மூலியமாக நேரில் பெற்று கொள்வதே சாலச்சிறந்தது, அல்லது அதுதான் சரியான வழிமுறை. தொலைக்காட்சி மூலியமாகவோ அல்லது யூடியூப் மூலியமாகவோ அல்லது தொலைபேசி மூலியமாகவோ அதை நாம் உள்வாங்கி செய்வது என்பது ஆபத்தானது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டே உள்ளது, ஆனால் அந்த எடுத்துக்காட்டு சிறப்பாக இருக்காது. அப்போ இந்த அடியனுடைய இந்த கருத்துகள் என்பது இந்த சிவபூஜையில் அனைவருக்கும் ஒரு ஈடுபாடு வர வேண்டும் என்ற நோக்கில் எளிய தமிழ் கூற நான் முற்படுகிறேன். மந்திரங்களை எல்லாம் கூறப்போவதில்லை, அதையெல்லாம் குரு வாக்கு மூலியமாகவே அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த சகலீகரணம் என்றால் இந்த நம்மளுடைய சோகம் பாதையான பூஜை ஏதுன்னு இறைவனை வாழ்த்துவதற்கும் வலுத்துவதற்கும் நம்மளுடைய உடம்பை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல். இவ்வாறு இந்த சகலீகரணமானது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் செய்ய 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 இந்த மந்திரங்களிலேயே, மந்திரங்களால் நம்மளுடைய உடம்பே உருயேறும், அதாவது சக்தி ஏறும் என்று கூறுவார்கள், உருயேறும். அப்போ பொன்முகமாக ஜொலிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். இதையெல்லாம் அதனால தான் அது பேர் அவருடைய மேனியே ஜொலிக்கின்றது என்று நாம் கூறுவோம் இல்லவா, இந்த சிவ தேகம் சிவ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ என்ன அப்படின்னா அவர்கள் அந்த சகலீகரணத்தை முழுமையாக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ இந்த சகலீகரணம் செய்யும் பொழுது அந்த மந்திரங்கள், அந்த மந்திரம் என்றால் ஆகமங்கள் 11 மந்திரங்களை பிரதானமாக கூறுகின்றது. சம்கிதா மந்திரங்கள் என்று பெயர். இந்த சம்கிதா மந்திரங்கள் என்றால் 11 மந்திரங்கள், அதாவது ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஹிருதயம், சிரசு, சிகை, கவச்சம், நேத்திரம், அஸ்திரம் என்று 11 மந்திரங்கள். இந்த 11 மந்திரங்கள் என்பதுதான் ஆகமத்தினுடைய, சிவாகமங்களுடைய அடிப்படையான மந்திரங்கள். ஆகவே தான் 12 திருமறைகள் கூட, ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகருடைய இந்த 12 திருமறைகள் கூட சிவாகமங்களின் அடிப்படையாக இருக்கக்கூடியவை இந்த 11 மந்திரங்கள் என்பதால், இந்த 11 மந்திரங்களை கௌரவிக்கும் வகையிலேயே இந்த திருமுறைகளை வகுத்ததாக திருமுறை கண்ட புராணமானது கூறுகின்றது. மந்திரங்கள் 7 கோடி ஆதனினால் மண்டுமவை திருமுறைகள் 7 எடுத்தமைத்து பந்தமுறு மந்திரங்கள் 11 ஆதலினால் அந்த முறை 11 ஆக்கிறார் என்று கூறுவார்கள். அப்ப இந்த 11 திருமுறைகளும் எவ்வாறு வகுத்தப்பட்டது என்றால் இந்த சங்கீதா மந்திரங்கள் 11 இருப்பதால் அந்த 11 திருமுறைகளாகவும், பின்பு 12 திருமுறையாக சேக்கிராருடைய பெரிபுரணாமமும் அமைக்கப்பட்டது என்று கூறுவார்கள். அப்படி என்றால் இந்த சங்கீதா மந்திரம் என்று இந்த ஆகமங்கள் கூறக்கூடிய இந்த மந்திரங்களுடைய தன்மையை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளலாம். இதனுடைய கௌரவத்தை அல்லது இதனுடைய சாநித்தியத்தை அல்லது இதனுடைய மரியாதையை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சங்கீதா மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 11 மந்திரங்களில் பஞ்சபிரம்மம் என்று, ஈசானம், தற்புருஷம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபிரம்ம மந்திரங்கள், ஹிருதயம், சிரசி, சிகை, கவச்சம், நேத்திரம், அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 ஷடங்க மந்திரங்கள் என்று பெயர். இந்த 5 6 சேர்ந்தது 11 மந்திரங்கள். அதோடு அல்லாமல் சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று 7 மந்திரங்கள் இருக்கின்றன. நம, சுதா, சுவாகா, வஷத், ஔஷத், பட்டுகும் என்று சொல்லக்கூடியவை இந்த சப்தகோடி மகாமந்திரங்கள். இவை இந்த 11 மந்திரங்கள் சப்தகோடி மந்திரங்கள். இவை அன்றி நம்மால் ஒரு அனுஷ்டானமோ சிவபூஜையோ செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக இந்த 11 மந்திரங்களும் இந்த சப்தகோடி மந்திரங்களை கொண்டே நாம் அனுஷ்டானங்களையும் சிவபூஜையும் செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த சப்தகோடி மகாமந்திரங்களுடைய விளக்கமும் இன்ன பிற தொடர் விளக்கங்களையும் அடுத்த 4 நாட்களிலே பெருமானுடைய கருணை நிரம்பியிருக்கக்கூடிய அளவிற்கு நாம் சிந்திப்போம். அன்னப்பறவை போல குற்றங்களை நீக்கி குணங்களை மற்றும் பெற்றுமாறு அன்பர்களை வேண்டிக் கொண்டு, மழை வழங்குக, மன்னவன் ஒங்குக, பிழையில் பல் வளம் எங்கும் பெருகுக, தடைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம், பழைய வைதீக சைவம் பறக்கவே. திருச்சிற்றம்பலம், சிவார்ப்பணம், சிவார்ப்பணம், சிவார்ப்பணம்.